ಅಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಪಾವಂ ತೀರ ಜೀವನ್ ವಿಟ್ಟ ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಯೇಸುವೇ ಸೋತಿನಂ ಸೋತಿನಂ
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மனபாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். எரேமியா 1 அதிகாரத்திலே எரேமியாவின் ஊழிய அழைப்பை குறித்தும் தேவன் கொடுத்த பொறுப்பை குறித்தும் சிந்தித்தோம். எரேமியா 12 வயது இளைஞனாக இருந்தபோதே தேவன் அவரை அழைத்தார். எரேமியாவை தேவன் அழைத்தபொழுது யோசியா ராஜாவுக்கு 21 அல்லது 22 வயது இருந்திருக்கும். எனவே இங்கே 2 வாலிபர்களை இஸ்ரேல் தேசத்திலே பார்க்கிறோம், இளம் அரசன் மற்றும் இளம் தீர்க்கதரிசி. எரேமியா தான் அந்த உன்னதமான அழைப்பிற்கு தகுதியற்றவன் என்றும் பொருத்தமற்றவன் என்றும் உணர்வதாக தெளிவாக வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசியாக இருந்து பணிபுரியும் அந்த ஊழியத்திற்கு தனக்கு தகுதியே இல்லை என்று உணர்ந்து தேவனிடம் சாக்கு போக்குகளை கூறினார். அப்பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எரேமியாவின் வாயிலே தானே வைப்பதாக பதில் உரைத்தார். ஆகவே எரேமியா தேவனுடைய வார்த்தைகளையே மக்களுக்கு அறிவித்தார். தன்னுடைய சொந்த வார்த்தைகளை அவர் கூறவில்லை. எரேமியா 2 அதிகாரம் முதல் 6 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே எரேமியாவின் முதல் 5 ஆண்டுகளிலே செய்த ஊழியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். யோசியாவின் 13ஆம் ஆண்டு ஆட்சி காலத்திலேதான் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். தேவனுடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்படுவதற்கு முன்னர் உள்ள 5 ஆண்டு காலங்களிலே உள்ள எரேமியாவின் செய்திகளைத்தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே தேவாலய சுத்திகரிப்பை பற்றியும் நியாயப்பிரமாண சுத்திகரிப்பை பற்றியுமான செய்திகளை நாம் பார்க்க முடியும். இது யோசியாவின் 18ஆம் ஆண்டுகால ஆட்சியின் போது நடைபெற்ற காரியம். அடுத்ததாக 10ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு சீர்திருத்தம் நடைபெற்றபொழுது, அதாவது எழுப்புதல் உண்டான காலத்திலே கொடுக்கப்பட்ட எரேமியாவின் செய்திகளை பார்க்கலாம். இந்த எழுப்புதல் வெகு காலம் நீடிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வேதவசனத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலேதான். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையான முக்கியத்துவம் கொடுக்காதவரை ஒரு உண்மையான எழுப்புதல் ஏற்பட போவதில்லை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எரேமியா புத்தகத்தின் கால வரலாற்றையும் நாம் சேர்த்து படித்தோமானால் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முழுமையான கருத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களோடு வரலாற்று புத்தகங்களையும் சேர்த்து படிக்க வேண்டியது அவசியம். எனவே இப்பொழுது நாம் 2 நாளாகமும் புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். இங்கே நாம் பார்க்கிறது என்ன? யூதா ராஜ்யத்தின் விடிவு காலத்தில் ஒரு தலைசிறந்த ராஜா ஆட்சி புரிகிறதை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் பாருங்கள். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் என்று வாசிக்கிற இந்த காலகட்டத்திலே எரேமியாவின் முதல் 5 ஆண்டு கால தீர்க்க தரிசன ஊழியம் நடைபெற்றது. தொடர்ந்து 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 34:4-8 அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்ராயீம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18 வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத்தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலேதான் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு பழுதுபார்க்கப்பட்டது. இப்பொழுது இல்கியா என்ற ஆசாரியன் நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தான். அந்நாட்களிலே இந்த புத்தகத்திலே 2 நகல்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஒரு நகல் ராஜாவினிடத்திலேயும் மற்றும் ஒரு நகல் பிரதான ஆசாரியனிடத்திலேயும் இருந்திருக்க வேண்டும். யோசியா அரியணைக்கு வரும் முன்னர் அவனுடைய தாத்தாவாகிய மனாசே, அவனுடைய தகப்பனாகிய ஆமோன் என்பவர்களுடைய ஆட்சியிலே நாடு மிகவும் சீரழிந்து காணப்பட்டது. இவர்கள் கொடூரமான முறையிலே ஆட்சி செய்தார்கள். இவர்கள் வேதத்தையோ தேவனையோ எந்த விதத்திலேயும் கருத்திலேயே கொள்ளவில்லை. ஆகவே நியாயப்பிரமாண புத்தகம் குப்பைகளுக்குள்ளே போய்விட்டது. இறுதியிலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலிருந்த தேவாலயத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எரேமியாவின் முதல் செய்தியை நாம் எரேமியா 2 அதிகாரம் 1-3 அதிகாரம் 5 வசனம் வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்ட ஜனங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. வேதத்தின் மற்றொரு பகுதியும் இவ்வளவு மென்மையாகவும் இரக்கமாகவும் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியாது. இந்த பகுதியிலே தேவன் அவர்களை மிகவும் வேண்டிக் கொள்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜனங்கள் தேவனை மறந்து நிந்தித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்திலே அவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் திரும்புதலுக்காக தேவன் குனிந்து வருகிறார். அவர் பின்வாங்கி போகின்ற பாவத்தில் உழல்கின்ற தேசத்திற்கு காண்பிக்கும் கிருபையிலும் மனதுருக்கத்திலும் அவர்கள் திரும்பாவிட்டால் வருகின்றதான பயங்கரமான நாட்களை குறித்த எச்சரிப்பும் இந்த செய்தியிலே கலந்து காணப்படுகிறது. தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிற பிரசங்கங்களில் இது ஒரு சிறந்த பிரசங்கமாகும். யோசியா ராஜா உண்மையிலே தேவனை தேடினான். ஆனால் அவனிடத்திலே வேத வசனம் இல்லை. அவன் தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தான். ஆனாலும் அந்த மாயையான ஆராதனைகள் நிறுத்தப்பட வேண்டும். இப்பொழுது இளம் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அவனுடைய தீர்மானத்திலே சீர்திருத்தத்திலே முன்னேறி செல்ல உற்சாகப்படுத்த வேண்டும். எரேமியா 2 அதிகாரத்திற்கு வருவோம். 3 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 2 அதிகாரம் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். இங்கே இஸ்ரவேல் மக்களை தங்களுடைய தேவனோடு உள்ள உறவின் சிறந்த நாட்களை நினைவு கூறும்படியாக தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த பொழுது அவர்கள் எவ்வளவு கீழ்ப்படிதலாக இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் பின்பற்றினார்கள் என்றும், பயங்கரமான பாலைவனத்திலேயும் அவர்கள் எவ்வளவாக தேவனை தேடினார்கள் என்றும் இங்கே தேவன் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்த பிறகு, அவர்களுக்கு நல்ல நிலத்தை கொடுத்த பிறகு அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கிவிட்டார்கள். வட இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து அவர்கள் கொழுத்து போய் பாவம் செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய வசதியான நிலைமையிலே செழிப்பான சமுதாய சூழலிலே ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு மாயைகளை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைய சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம் என்றாலும் நாமும் அப்படியே காணப்படுகிறோம் இல்லையா? வாழ்க்கையிலே வசதிகள் பெருகும் பொழுது இதை நான் என்னுடைய சாமர்த்தியத்தினாலே செய்து, இதை நான் சம்பாதித்து, இதை நான் உருவாக்கினேன் என்று சொல்கிறோம். மட்டுமல்ல, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு நம்முடைய கரத்தின் கிரியைகளை, நம்முடைய திறமைகளை, நமது படிப்பையே வணங்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைய நாட்களிலே பணமே மிகவும் முக்கியமான பொருளாக, பணமே அனைவருடைய வாழ்க்கையிலே தெய்வமாக மாறிவிட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? தியானாலே பெரியவள் என்று எபேசியர் சத்தமிடுவது போல இன்று அநேகர் பணமே பெரியது என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை விட்டுவிட்டார்கள் இல்லையா? எரேமியா 2 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். ஆனால் தேவன் அவர்களை மறந்து போகவில்லை, அவர்களை அவர் நினைத்திருக்கிறார். எவ்வளவு கிருபை உள்ளவர் நமது தேவன்! அவர் உங்களையும் என்னையும் மறப்பதில்லை. பிரியமானவர்களே, அவருடைய ஏக்க குரலை கேளுங்கள். இஸ்ரவேல் தேவனிடத்தில் பரிசுத்தமாயிருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது முன்பு எப்படி இருந்தா என்று நினைவு கூர்ந்து அந்த நிலைக்கு திரும்ப மாட்டாயா என்கிறார். நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னை பின்பற்றி வந்தீர்கள், நான் உங்களை நடத்தி வந்தேன் என்றுதான் தேவன் ஏக்கத்தோடு பெருமூச்சோடு சொல்லுகிறார். எரேமியா 2 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாருக்குமாக தேவன் செய்தியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலே 10 கோத்தரத்தார் ஏற்கனவே அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் யாக்கோபின் எல்லா குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேலின் எல்லா வம்சங்களுக்கும் சேர்த்துதான் செய்தியை தருகிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தை, அந்த மக்களை ஒன்றாகவே பார்க்கிறார். தொடர்ந்து 5 வசனம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்று பார்க்கிறோம். ஒருவனும் கடவாத தேசம் என்று இங்கே வசனம் சொல்கிறது. மக்கள் இந்த தேசத்தை கடந்து போனதில்லை. இருந்தபோதிலும் அவர் மக்களை அந்த பயங்கரமான பாலைவனத்திலே வைத்து பாதுகாத்தார் என்பதே ஆச்சரியமான காரியம். அதிலே வைத்து அவர்களை நடத்தினார். இன்றும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அதை நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அநேகர் இன்றும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை எவ்வளவோ அற்புதமாய் நடத்தினாலும் அதை குறித்த உணர்வில்லாமல் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை சற்றே பின்னாலே திரும்பி பாருங்கள். அவர் எத்தனை உண்மை உள்ளவராக, எத்தனை கிருபை நிறைந்தவராக, உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எப்படி அற்புதமாக வழிநடத்தியிருக்கிறார். தொடர்ந்து எரேமியா 2 அதிகாரம் 6 வசனத்திற்கு வருவோம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கேட்கிறார். இதுவும் வேதவசனங்களிலே சிறந்த ஒரு வசனம் என்று சொல்லலாம். கர்த்தர் இங்கே மக்களை அணுகும் முறையை சற்றே கவனித்து பாருங்கள். நீங்கள் என்னை விட்டு பின்வாங்க, நான் என்ன அநியாயத்தை செய்தேன் என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் கூட தேவன் நம்மை பார்த்து இவ்வாறுதான் கேட்கிறார். நீங்கள் ஏன் என்னை வணங்குகிறதில்லை? ஏன் என்னை நீங்கள் தொழுது கொள்கிறதில்லை? ஏன் எனக்கு ஊழியம் செய்கிறதில்லை? ஏன் எனக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்துவிட்டேன்? நான் செய்வதிலே எதுவும் தவறு இருக்கிறதா? உங்கள் பிதாக்கள் என்னிடத்திலே என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்றுதான் கேட்கிறார். நம்முடைய தேவனிடத்திலே அநீதி இல்லை. நாமே நம்முடைய இச்சையின்படி நடக்க அவரில் குற்றம் காண விளைகிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை குறை கூறிக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் மரியாதையையும் கொடுக்காமல் நமக்கே நாம் பிரியமாய் வாழ யோசிக்கிறோமா? இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அப்படி கர்த்தரை மறந்து ஜீவித்தபடினாலேதான் அவர்களை பார்த்து, என்னை விட்டு நீங்கள் தூரப்பட்டு போவதற்கு, மாயைகளை பின்பற்றி மாயையை வணங்குவதற்கு, நீங்கள் வீணாய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார். தொடர்ந்து எரேமியா 2:7 பார்ப்போம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன், ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் சுற்றுப்புற சூழலை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். அது மாசுபட்டுவிடக்கூடாது என்று காப்பு நடவடிக்கைகளிலே இறங்குகிறோம், சுத்தப்படுத்துகிறோம். தேவையானதுதான். அதே வேளையிலே சுத்தப்படுத்த முடியாத சில காரியங்கள் உண்டு. அது என்ன தெரியுமா? நமது நடத்தை தொடர்பான காரியங்கள்தான். இவைகளே நம்மையும் சுற்றுப்புறத்தையும் கெடுத்து தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. மக்களின் குணநலத்தில், நடத்தையில், ஒழுக்கத்தில் உள்ள சீரழிவை குறித்தே தேவன் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவமான அசுத்தமான கிரியைகளே தேவனுடைய தேசத்தை தீட்டுப்படுத்துகின்றன. மக்கள் தேசத்திலே தனக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு வந்து வைத்தார். ஆனால் அவர்களோ மற்றவர்கள் முன்னிலையிலே மோசமானவர்களாக, சாட்சியற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அருமையானவர்களே, தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்திலே இன்று நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்களா? நாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நமது கரங்களிலே ஆண்டவர் எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். எரேமியா 2:8 கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் ஆவிக்குரிய தலைவர்கள் மேலேயே பொறுப்பை வகிக்கிறார். அவர்களே ஒரு நாட்டின் காரியங்களுக்கு பொறுப்பு. சபை சரியில்லை என்றால் அங்கே தேசமும் சரியாக இயங்காது. சபையே உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதிலே பிரச்சனை என்றால் உலகத்திலும் பிரச்சனைதான். ஒரு தேசம் ஆவிக்குரிய காரியத்திலே முதலிலே வீழ்ச்சியுறாமல் அழிவை சந்திக்காது. முதலில் ஆவிக்குரிய வீழ்ச்சி, பின்னர்தான் கலாச்சார, பொருளாதார, அரசியல் வீழ்ச்சி. இவ்விதமாகவே தான் உலக வரலாற்றிலே எங்கும் நாம் பார்க்கலாம். வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து என்று வசனம் சொல்கிறதை பார்க்க வேண்டும். இன்றைய நாட்களிலே நாம் அநேக ஊழியர்களை பார்க்கிறோம். பிரசங்கிமார்கள், வேத போதகர்கள், இன்னும் எத்தனையோ விதமான ஊழியர்கள். ஆனால் இவர்களிலும் அநேகர் தேவனை அறியாமல் பிரசங்கிப்பது எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியம் இல்லையா? அவர்களுக்கு வேத வசனம் தெரிகிறதில்லை, எனவே தேவனையும் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. அவரை விசுவாசிப்பதில்லை. அவர்களே கர்த்தர் எங்கே, எப்படி இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீங்கள் முதலாவதாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். வேத வசனத்தை நன்றாக தியானித்து அதிலே வேர்விட வேண்டியது முக்கியமானது. எரேமியா 2:9 பார்ப்போம். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்னும் உங்களை கைவிடவில்லை என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நான் இன்னும் உங்களோடு வழக்காடப் போகிறேன் என்றும் சொல்லுகிறார். தேவன் நம் மீது எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார் என்று பார்த்தீர்களா? இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். தொடர்ந்து 13 பார்ப்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த 2 தீமையான காரியங்களை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் யெகோவாவாகிய தேவனை விட்டுவிட்டார்கள். அவரே ஜீவ ஊற்று என்பதை மறந்து போனார்கள். இரண்டாவது காரியம், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆம், இன்றும் அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று தொட்டிகளை தாங்களே வெட்டிக் கொள்கிறார்கள். அதிலே பானம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஏனென்றால் ஒருவன் 100 கோடி ரூபாய் கைகளிலே வைத்திருந்தாலும் திருப்தி அடைந்து விடுகிறதில்லை. இருக்கிறது போதும் என்று போதுமென்ற மனப்பான்மையை அவன் அடைவதில்லை. அதற்கு மாறாக இன்னும் 100 கோடி சம்பாதிக்க முயற்சிக்கிறான், தாகம் கொள்கிறான். புகழ்ச்சி குறித்த காரியமும் இதே போலத்தான். தற்சமயம் கிடைத்துக் கொண்டிருக்கும் புகழ்ச்சியிலே திருப்தி கொள்ளாமல் இன்னும் அதிகமான புகழ்ச்சியை நாடுகிறான். எரேமியா 2:19 வாருங்கள். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எரேமியா 3:16 வரும்பொழுது அங்கே அதிகமான இஸ்ரவேலின் பின்மாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். வேதத்திலே மற்ற பகுதிகளிலே அதன் பின்மாற்றம் குறிக்கப்படுகிற அளவிற்கு இந்த ஒரே அதிகாரத்திலே குறிக்கப்படுகிறது. இந்த 2:16 மீதியுள்ள வசனங்களிலே விக்கிரக ஆராதனைக்கு எதிரான தர்க்கத்தை உடையதாய் இருக்கின்றன. இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து தியானிக்கும் பொழுது அது உங்களுடன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதாயிருக்கும். இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மனிதன் எப்பொழுதெல்லாம் தேவனை வெறுத்து ஒதுக்குகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் மாயையை வணங்குகிறவனாக மாறிவிடுகிறான். தனக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறான். எனவே மனிதர்கள் அதை தாங்கள் விரும்பியபடி உருவாக்கிக் கொள்கிறார்கள். தங்களால் எந்த தெய்வத்தின் தேவையை சந்திக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தங்களுக்காக உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதாவது தங்களுடைய பழைய மனிதனின் சுவாபத்தை அவர்கள் அதிலே உருவாக்குகின்றார்கள் என்று சொல்லலாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். அவருடைய அன்பை மறந்து நமது விருப்பம் போல தீமையை பின்பற்றுகிறவர்களாயிருக்கிறோமா? அப்படி என்றால் எந்தெந்த காரியங்களிலே கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகிறாரோ அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோமா?
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். சங்கீதம் 68:28.